மௌனமாக ஜெபிப்போம். அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகிதையின் 123 பாடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் கூடி சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீத வசனங்களெல்லாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வாசிக்க போகும் சங்கீதம் 54 வாசிக்க கேட்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். சேலா. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. இது தாவீதின் சங்கீதம், தாவீது எழுதிய சங்கீதம். இதோடைய முன்னுரையாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது, நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் பல வகையாக வகுக்கப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது இல்லையா. அதில் இந்த சங்கீதம் வந்து, இது வந்து வழிகாட்டுதல், வழிகாட்டுகின்ற ஆலோசனை கூறுகின்ற சங்கீத வகையை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த சங்கீதம் சற்று முன்பு நாம் பார்த்தோம் இல்லையா, மஸ்கில், மஸ்கில் என்னும் சங்கீதம். அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் இந்த இந்த யாழ் போன்ற கம்பி கருவிகளால் இசைக்கருவிகளால் வாசிக்கப்படுகிற சங்கீதம், அதான் மஸ்கில் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதமானது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த என்று சொல்லப்பட்டது. இது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், தேவாலயத்திலே அங்கே சங்கீதம் பாடுவதற்கென இந்த தலைவர்கள் இருப்பார்கள், கோயர் லீடர், அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. சரி, இந்த சங்கீதத்தில் மொத்தம் 7 வசனங்கள், இதனை 2 பகுதியாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதி வசனம் 1-3 வரை. இந்த பகுதியானது தாவீதினுடைய ஒரு புலம்பலும், அந்த சகாய புலம்பலும், பிறகு தேவனிடத்திலிருந்து வந்து ஒரு உதவி, ஒரு சகாயம் வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு வேண்டுதலும் என்கிற பகுதியாக இருக்கிறது. அடுத்த பகுதி 4-7 வரை. இந்த பகுதியானது இக்கட்டிலிருந்து விடுதலை பெறவும், பிறகு கர்த்தருக்கு அதனால் சோற்றம் செலுத்துவதுமான ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. இப்போ நாம் வந்து இந்த 1 வசனம் பாருங்கள். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். இங்கே தாவீது என்ன வேண்டுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நியாயத்தை வேண்டுகிறார் தேவனிடத்தில், நியாயத்தை வேண்டுகிறார். அப்படி நியாயத்தை வேண்டும்படும் பொழுது அவர் உமது நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது அவர் சேவிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய அந்த கர்த்தருடைய நாமம் என்னவென்று. அந்த நாமத்தை குறித்தே தான் அவர் நாமத்தை சொல்லி அவர் தனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ இன்றைக்கு கூட நாம் கூட தேவனுடைய நாமம் என்னவென்று தெரிந்து, இன்றைய இந்த என்ன சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு உள்ள வந்த அவருடைய ஜனத்தாராகிய நாம், இன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நாமம் வந்து இயேசு கிறிஸ்து என்னும் நாமம்னு. அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது எப்படி அவர் அறிந்து கொண்ட தேவனுடைய நாமத்தின் மூலமாக அந்த நியாயத்தை வேண்டினாரோ, இன்று நாமும் கூட நமக்கு வந்து வேண்டிய நியாயங்களை நாம் முன்வைக்கலாம். நமக்கு தெரிந்த நாமம், நம்முடைய தேவனுடைய நாமம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்று சொல்லி நமக்கான நியாயங்களை, கோரிக்கைகளை நாம் இப்படி வைக்கலாம். அடுத்து அவர் என்ன வேண்டுகிறார் அதிலே, என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும், ரட்சிக்கும்படியாக வேண்டுகிறார். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஜெபம் செய்யும் பொழுது நாம் வந்து ஆண்டவரத்திலே வந்து இப்படி ஏதாவது கேட்குறோன்னு வச்சுக்கோமே, எனக்கு இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு இந்த கஷ்டம் தீரணும்னா, அது நாம் நியாயம் செய்கிற பகுதியில் நம்ம இருக்கணும். முதலாவது நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா, முதலாவது நாம் வந்து எந்த விதமான தவறும் பாவமோ மீறுதலும் செய்யாத ஒரு நிலையிலிருந்து தான் அப்படி கேட்கணும். இப்போ இந்த சங்கீதம் அவர் எழுதும்போது அவர் பக்கம் தாவீதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. காரணம் என்னென்னா, அவர் எந்த விதமான கர்த்தருடைய எந்த ஒரு கட்டளையும் மீறாதபடிக்கு அவர் ரொம்ப நியாயமாக உண்மையாக நடந்து கொண்டார். ஆனால் அப்படி நடந்து கொண்டும் கூட அவருடைய எதிரிகள் வந்து அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்து அவருக்கு வந்து தீவிரித்து அதாவது அவரை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிற அவர் கேட்குற நியாயம் அதே இன்னொரு அவருடைய சங்கீதம் 26:1 என் நியாயம் விசாரியும் நான் உத்தமத்திலே நடக்கிறேன். அப்போ முதல்ல இது நமக்கு போதிக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, நாம் ஆண்டவரத்தில் போய் ஒரு நியாயத்தை கேட்குறோம். அந்த நியாயத்தை கேட்குறதுக்கு முன்னே முதல்ல தாவீது செய்தது போல் நான் உத்தமத்தில் நடக்கிறேன், என்னை நியாயம் விசாரியும். அப்போ அப்படியாக நான் முதலில் உத்தமமாக நடந்து கொண்ட பிறகு சத்தியத்திலே நடந்து அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தான் நாம் போய் தேவனிடத்தில் ஒரு நியாயத்தை நம்ம கேட்க முடியும் இல்லையா. சரி, அடுத்து இப்போ இந்த சங்கீதத்தோடைய பின்புலத்துக்கு வருவோம். இந்த சங்கீதம் எந்த காலகட்டத்தில் எந்த சம்பவத்தின் போது அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா 1 Samuel 23 நடக்குது. 1 Samuel 23:15 அதுக்கப்புறம் 19-24 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 15 என் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சிப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சீப்புரார் இந்த சங்கீதம் மேலே 300 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்னபோதுன்னு இந்த சீப்புரார்த்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். 3 அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இங்கே அப்புறம் தொடர்ந்து சொல்கிறது தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இங்கே மூணு விஷயம் இதில் இருக்கு. அவர் சொல்கிற அந்த அந்நியர் அந்த கொடியர் நோக்கார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் நோக்க மாட்டார்கள் சொல்கிறது ஒரு தரப்பு வந்து சீப்புரரை குறிக்கிறது, இன்னொரு தரப்பு வந்து சவுலை குறிக்கிறது. ஏன்னா சவுல் தான் ரொம்ப தீவிரமாக தாவீதை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சீப்புரார் வந்து சவுலுக்கு துணை போகிறாங்க, உதவி செய்கிறாங்க. அப்போ சவுல் எங்கே என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல சவுல் வந்து 2-3 செய்கிறாரு. அதில் ஒன்று வந்து ஏற்கனவே உள்ள சம்பவங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி மேலும் ஒரு தவறு செய்கிறாரு, தாவீதை கொல்ல தேடுறாரு ஒரு பக்கம் இருக்க, இவர் போய் என்ன பண்ணுறாரு அந்நியர்கள் கூட கூட்டு சேர்ந்து அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. உதவி கேட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களோட உதவி நாடி தாவீதை கொல்ல பார்க்குறாரு. அதே சமயத்தில் இங்கே அவர் செய்த மிகப்பெரிய தவறாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை வீணே பயன்படுத்தக்கூடாதுங்கிறது 10 இருக்குது தானே, அவருடைய நாமத்தை வீணே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே சவுல் வந்து அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறார்னு சொல்லப்படுது. 1 Samuel 23 இந்த சீப்புரார் வந்து இப்போ முதல்ல 19 பார்ப்போம். பின்பு சீப்புரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா, இப்போதும் ராஜாவே 20 நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரோம், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். பாருங்க, இவங்க வந்து காட்டி கொடுக்க வராங்க, இவங்க வந்து அந்நியர்கள். அதுக்கு சவுல் சொல்கிற பதில் தான் இங்கே மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. எப்படி கர்த்தருடைய நாமத்தை அவர் வீணே பயன்படுத்துகிறார். 21 சொல்கிறாரு, அதற்கு சவுல் நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. இங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களான்னு யாரை நோக்கி சொல்கிறாருன்னா அந்நியர்களை நோக்கி சொல்கிறாரு. இந்த இடத்துல போயிட்டு கர்த்தருடைய நாமத்தை அவர் அங்கே பயன்படுத்துவது எந்த விதமான மகிமையான காரியமே கிடையாது. அந்த சீப்புராரும் வந்து அந்நியர், இவரும் நியாயமாக நடந்து கொண்ட ஒரு உத்தமமான பாதையில் நடந்து வருகிற தாவீதை கொல்ல முயற்சி பண்ணுறாரு. எல்லாமே தவறான ஒரு சம்பவத்தில் இவர் வந்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்தா அந்நியர்களை. இங்கே வந்து நாமும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, எந்த காரணத்து கொண்டோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருடைய நாமத்தை வீணே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. சரி, அடுத்ததாக இப்போ இந்த சவுல் செய்த தவறுகளில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த அந்நியர்களோடு அவர் கூட்டு சேர்ந்தார். அவர்கள் வந்து சரியான ஆளுங்க கிடையாது. அவங்க வந்து இந்த ராஜாவோட கூட்டு சேர்ந்து இந்த தாவீதை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள். இவங்க சீப்புரார் வந்து நம்ம ஒரு ஊமைப்படுத்தி சொல்லணும்னா, இன்றைக்குள்ளே உலகத்தார் தாவீது வந்து நமக்கு ஒப்புமையாக இருக்கார். நாம் வந்து தாவீது, இந்த சீப்புரார் என்பது இன்றைக்கு உலகத்தார், உலகத்தில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க. அவங்க எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு சகாயம் செய்பவர்களாக நெருக்கமாக அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவங்க கூட கூட்டு சேரக்கூடாது. காரணம், நாம் இன்றைக்கி சார்ந்திருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையும் நம்ம சார்ந்திருக்கிற இந்த சபை வாழ்க்கையும் சத்தியமான வாழ்க்கையும் வந்து அது நேர்வழியானது, குறுகலான பாதையை கொண்டது. பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாதை குறுகலான பாதை. நாம் வந்து பரலோகத்துக்குரியவர்கள், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகையினால் இந்த உலகத்தார் வந்து எப்பொழுதுமே பலகீனமான ஒரு விஷயத்தையும் பாவப்பட்ட ஒரு விஷயத்தையும் தான் மனதில் வைத்து கொண்டு நம்ம கூட சேர்ந்து பழக பார்ப்பாங்க, நம்மளை சேர்த்துக்கு பார்ப்பாங்க. ஆனால் வேதம் இங்கே நமக்கு இந்த சங்கீதத்து மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம், சவுல் செய்த தவிர நம்ம செய்யக்கூடாது. சவுல் என்ன பண்ணுறாரு, இந்த சீப்பூரார் கூட சேர்ந்துக்கிட்டு அவரை தாவீதை கொல்ல பார்க்குறாரு. இப்படியாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் கூட நமக்கு எதிராக சில பேர் என்ன செய்வாங்க, கூட்டு சதி, அது ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளை வீழ்த்து பார்ப்பாங்க. இந்த சீப்பூரார் வந்து இந்த சம்பவத்தில் மட்டும் தாவீதை காட்டி கொடுக்க பார்க்கல, இன்னொரு இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காட்டி கொடுக்குறாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 26வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அவங்க பார்க்கலாம். மறுபடியும் பின்பு சீப்புரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான அகிலாமேட்டில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்போ அங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது தடவையாக அவங்க மறுபடியும் வந்து காட்டி கொடுக்குறாங்க தாவீதை. சரி, அப்போ நாம் வந்து இப்படி அந்நியர்களோடு சேர்ந்து நம்ம வந்து தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்பதற்கு நீதிமொழிகள்லேருந்து கூட நம்ம ஒரு மேற்கோளாக நம்ம இப்போ பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:10 முதல் பார்ப்போம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. அப்புறம் 14:15-16 பார்த்தீங்கன்னா, எங்களோடே பங்காளியாக இரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தார் அவங்களோட சகாயம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய சகவாசத்தெல்லாம் அவங்க கூட நம்ம ரொம்ப வைத்துக்கு கொள்ளக்கூடாது. சரி, அடுத்ததாக 2வது பகுதிக்கு வருவோம். இங்கே வந்து தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்கள், 4:5-6-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். இங்கே தாவீது அவர் வேண்டுகிறார், பிறகு சகாயம் கிடைக்கணும் ரொம்ப நம்புகிறாரு. முதல்ல அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு. எதிரிகள் என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னு என்ன செய்ய பார்க்குறாங்க இப்போ பாருங்கள். 3வது வசனம், அந்நியர் எனக்கு விரோதமாக விரும்புகிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு ஆனால் நம்பிக்கையோடு அடுத்து சொல்கிறாரு, தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். இங்கே ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இந்த உத்தமமாக நடக்கிறவங்களை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய சகாயம் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த 5வது வசனம் பாருங்கள், அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுவார், உமது சத்தியத்தை நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் சொந்தமாக படிச்சுங்க, 1 சாமுவேல் 23:25-28 பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இந்த சீப்புரார்கள் வந்து 2வது தடவை காட்டி கொடுக்குறாங்க இல்லையா. காட்டி கொடுக்க வரும்போது சவுல் வந்து அவர் போய் அந்த எங்கே இருக்காரு தேவிட்டு, இந்த தடவை எங்கே ஒழிஞ்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சி போய் பிடிச்சிடலான்னு போயிட்டார், கிட்ட போயிட்டார். பார்த்தா சரியாக அந்த நேரம் பார்த்து அவருடைய வேலையாட்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ராஜாவே பிலிஸ்தர்கள் வந்து இப்போ நம்ம நாட்டை பிடிக்க வந்துட்டாங்க, நீங்கள் உடனடியே அரண்மனைக்கு திரும்புங்க, போய் நம்ம போய் அவங்கள போய் எதிர்கொள்ளணும்னு சொன்ன உடனே உடனே இந்த தாவீதை பிடிக்கிற வேலையை விட்டுட்டு சவுல் என்ன செய்கிறாரு, திரும்பி போகிறாரு. அப்போ கிட்ட வந்துட்டார் பிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த நேரம் பார்த்து பாருங்கள், தாவீதுக்கு இப்படி ஒரு சகாயம் வருது. இது தேவனுடைய திட்டம். அப்போ ரொம்ப ஆபத்தான கட்டம் கூட வந்துட்டால் கூட மரணம் ரொம்ப ஒரு அடி தூரம் தானே, இடையில் ஒன்று படித்தோம் இல்லையா, ஒரு அடி தூரத்தில் தான் இருக்குன்னு. அப்போ அவ்வளோ கிட்டத்தில் கூட தேவனுடைய சகாயம் நமக்கு வந்து நமக்கு உதவி செய்யும் என்பதாக நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆக அடுத்ததாக அங்கே சொல்கிறாரு, நான் உற்சாகத்துடன் உமக்கு பலியிடுவேன்னு. அப்படியாக நமக்கு சகாயம் வரும்பொழுது நம்ம பலியிடணும். அந்த பலியிடுதல் என்பது நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம் வந்து அது காணிக்கையாகவும் இருக்கலாம், ஒரு ஜபமாகவும் இருக்கலாம், வேண்டுதலாகவும் இருக்கலாம், ஒரு உபவாசமாக இருக்கலாம், எப்படியாவது நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த அந்த சகாயத்துக்கு நாம் நிச்சயமாக நம்முடைய காணிக்கையை செலுத்த வேண்டும். நம்முடைய நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கையை நம்ம செலுத்த வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஆக இன்றைய காலகட்டத்தில் கூட நாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்வார். இங்கே எப்படி தாவீது மிக நம்பிக்கையோடு சொல்கிறாரோ, இதிலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து நம்மை நிச்சயமாக அவர் நம்மை காப்பாற்றுவார், விடுவிப்பார். அப்பொழுது நாம் உற்சாகத்தோடு அவருக்கு பலியிடுவோம், அப்போது அவருடைய நாமத்தை துதிப்போம், அப்போது அது கர்த்தருக்கு நலமாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நாம் இப்போ இருக்கணும். இறுதியாக 2 தெசலோனிக்கேயரில் உள்ள 3:3 வசனத்தை படித்து நாம் இந்த விளக்கத்தின் பகுதியை முடிக்கலாம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ முன்கூட்டியே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவங்களாம் நமக்கு வரும். ஆனால் அப்படி வரும்போது அது ஆண்டவர் மீது அதை சாற்றி அவர் மீது சார்ந்து அதை எதிர்கொண்டு நம்ம ஜெயம் கொள்ளலாம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம திடன் கொண்டு இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இன்றைக்கான இந்த சங்கீத விளக்கத்தை முடித்துக்கொண்டு நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு செல்லலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட, 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 ப்ரேஸ் தி லார்ட். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இதோ எல்லா துதிகன மகிமை நாமத்திற்கே செலுத்துகிறோம். உமது நாமத்திற்கே எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதோ எங்கள் இல்லங்களிலிருந்து வீடுகளிலிருந்து உம்மை நாங்கள் சேவிக்கும்படியாகவும் உமது திருவசனங்களை செவிமடுக்கும்படியாகவும் இப்படி குடும்ப சகிதமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இது ஒரு ஆன்மீக நேரமாக ஆவிக்குரிய நேரமாக இதனை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தமைக்காக தினந்தோறும் இப்படியாக அமைத்து தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி ஏசப்பா. நன்றி மிக்க நன்றி ஏசப்பா. மிக்க நன்றி அப்பா. மிக்க நன்றி. இதோ இவ்வளவு நாளாக நாங்கள் எங்களுடைய வீடுகளை ஆண்டவரே ஒரு ஜப வீடாக மாற்ற வேண்டும், ஜப வீடாக அது திகழ வேண்டும் என்று எவ்வளவோ போதனைகள் கேட்டிருந்தோம். நாங்கள் எங்கள் வீடுகளை ஜப வீடாக நாங்கள் மாற்றவில்லை. நாங்கள் செய்ய முடியாமல் போன ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் உமது சித்தத்தின்படி ஆண்டவரே இதோ ஒரு சிறு கிருமியை கொண்டு எங்களை வீழ்த்தி ஆண்டவரே எங்களை இப்படியாக வெக்கி எங்களை நாங்கள் வெக்கப்பட்டு போகும்படியாக செய்து இப்பொழுது அதனை நாங்கள் தினந்தோறும் செய்யும்படியாக கட்டாயமாக்கி நீரை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்படியாக தொடங்கப்பட்ட இந்த இல்ல ஆராதனைகள் எங்கள் வீடுகள் எல்லாம் ஜப வீடாக எங்கள் வீடுகள் எல்லாமே வந்து எங்கள் வீடுகள் எல்லாமே வந்து பலிபீடமாக எங்களுடைய பலிகளை எங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை எங்களுடைய பாவ நிவாரண பலிகளை எங்களை ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் செலுத்துகின்ற ஒரு இடமாக இதனை நாங்கள் எங்கள் இறுதி பரியந்தம் வரைக்கும் எங்கள் வீட்டை இப்படியாக நாங்கள் மாற்றி தினந்தோறும் இந்த வீட்டிலே இந்த பலிபீடத்திலிருந்து உமக்கு பலியை செலுத்துகின்ற காரியங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்க வேண்டுமாப்பா. தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்க வேண்டுமாப்பா. இப்படியான எங்களுடைய வேண்டுதலை கேட்டுவரலும் அப்பா. இது மட்டுமல்லாமல் ஆண்டவரை இதோ தினந்தோறும் நடக்கின்ற அந்த விசேஷ ஜபம் போன்ற ஆண்டவரை நாங்கள் ஜபத்துக்கு அதிகம் நேரம் செலவழித்து நாங்கள் குடும்ப சகிதமாக எங்களுடைய கால்கள் உமக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அதிக நேரம் உம்மிடத்திலே ஜபம் செய்ய வேண்டும் ஆண்டவரை. உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்மை சேவிக்க வேண்டும், உம்மை துதித்து 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 ஆண்டவரை நாங்கள் மகிழ வேண்டும், உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. எங்களுக்கு தந்தரலும். இதோ சற்று முன்பே தாவீது எழுதின அந்த சங்கீதத்திலே நாங்கள் பாடியது போல நாங்கள் படித்தது போல எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு நீர் சகாயராக இருக்கிறீர். தாவீது சொன்னது போல நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர். உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று தாவீது சொன்னது போல நாங்களும் உற்சாகத்தோடு உமது நாமத்தை துதித்து நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும் அப்பா. அப்படிதான் ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தரலும் அப்பா, கொடுத்தரலும். இந்த சந்தர்ப்பத்திலே பிதாவே இதோ இதுகாரும் எங்களை அனைவரையும் உமது சிட்டைக்குள்ளாக வைத்து எங்களை அந்த நச்சுக்கிருமியிலிருந்து பாதுகாத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே எங்களை எல்லா விதமான ஆபத்து விபத்துக்களிலிருந்தும் வேறு பல பொல்லாப்புகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ வீட்டுக்குள்ளாக நாங்கள் அடங்கி கிடந்தாலும் மன ரம்மியத்தோடு இருக்கவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் நாங்கள் ஆறுதல் அடைந்து களி கூர்ந்து இருக்கவும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடு இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இத்தருணத்திலே பிதாவே எங்கள் மத்தியிலே சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் சில உபாதைகளும் அனுபவித்து வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதர சகோதரி விசேஷமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதோ கர்ப்பிணி ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். அதே வேளையிலே இதோ இந்த உலகுக்கு பிறந்து வந்து இன்னும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தை ஏஞ்சலினாக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஏஞ்சலினா குழந்தை ஆண்டவரே நீர் உமது கரத்திலே தாங்கி அந்த குழந்தையை பரிபூர்ணமாக ஆக்கி பெற்றோரிடம் ஒப்படைக்கும்படியாக வேண்டுகிறோம் அப்பா, வேண்டுகிறோம். அதே வேளையிலே பிதாவே இதோ தங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலையிலே காத்து கொண்டிருக்கின்ற போதகர் ஈனோ அவர்களுக்காகவும் சகோதரர் சில்வஸ்டர் ஸ்ரீராணி அவர்களுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பும்படியான அனுகூலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்பா. அதே வேளையிலே ஆண்டவர் ஏதோ எங்களுடைய தேசத்திற்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த COVID-19 நச்சுக்கிரியிலிருந்து இந்த நாட்டை இந்த தேசத்தை விடுதலையாக்கும் சபையாருக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை தந்து கூடிய விரைவிலே எங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை தந்து நாங்கள் பழையபடியே ஆலயத்திற்கு திரும்பவும் ஆலயத்திலே வந்து ஆராதனைகளிலே கலந்து கொள்ளவும் திருவிருந்தை மேற்கொள்ளவும் திருவிருந்து சடங்கிலே கலந்து கொள்ளவும் நாங்கள் ஒருவர் ஒருவரை பார்த்து அழுவிலே சொல்லி கை குலுக்கி மகிழ்ச்சி பெறவும் உண்டு அனைவருமாக சேர்ந்து அமர்ந்து உண்டு குடித்து மகிழ்ந்திருக்குமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு மீண்டும் தந்தரலும் அப்பா. எங்களுக்கு மீண்டும் தந்தரலும். ஆண்டவரே இயேசு அப்பா எப்பொழுதுமே நீர் எங்களோடு இருக்கிறீர். இப்படியாக இந்த இல்ல ஆராதனைகளின் போதும் எங்களோடு இருக்கிறேன். அதை நாங்கள் அனுபவபூர்வமாக இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம்ப்பா. எங்களோடு தொடர்ந்து இருமப்பா, எங்களோடு தொடர்ந்து இருமப்பா. எங்களுக்கு தொடர்ந்து இந்த இக்கட்டான நிலைகளை சந்திக்கக்கூடிய அந்த பலத்தை, எப்பொழுதும் ஆவிக்குரிய பலத்தையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து தந்தருமப்பா. இப்படியாக நாங்கள் உம்மை துதித்து உமது நாமத்திற்கு மகிமைப்படுத்தி எங்கள் ஜெபத்தை முடிக்கிறோம். ஹாலேலூயா, ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மிடவுகளை, ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்தோத்திரம், ஆமீன்.